My beloved brothers and sisters, எனது
அன்பான சகோதர சகோதரிகளே, எனது அன்பையும் வாழ்த்துகளையும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்களோடு பேசும் போது எனது எண்ணங்களையும் வழிகாட்டவும் எனது வார்த்தைகளையும் உணர்த்த நமது பரலோக பிதாவிடம் நாம் ஜெபிக்கிறேன். சகோதரி ஆல்ரெட் மற்றும் ஐயர் பாட்டரிடம் நாம் கேட்ட சபையின் நல்வாழ்வு திட்டத்திற்கு தொடர்பின் நேரத்தின் செய்திகளை பற்றி ஒன்றிரண்டு குறிப்புகளை நான் ஆரம்பிக்கிறேன். இங்கு குறிப்பிட்டதை போல் இந்த ஆண்டு இந்த உணர்த்தப்பட்ட திட்டத்தின் 75வது வருடாந்தர ஆண்டாகும். இந்த மகத்தான செயலாகத்தை நிர்வகித்த சிலரை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்திருப்பது எனது சலாக்கியம். இந்த செயலாக்கம் கடந்த 75வது ஆண்டுகளாக அநேகரின் வாழ்வை ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. ஐயர் பார்டன் சகோதரி ஆல்ரெட் இருவரும் குறிப்பிட்டதை போல் ஒரு ஐயரின் தொகுதியில் எல்லைக்குள் வசிக்கும் வறியோருக்கு உதவ அந்த தொகுதியின் ஐயருக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு நான்கு விதவிகளை சேர்ந்த 1080 அங்கத்தினர் கொண்ட கால்லேக் சிட்டியிலுள்ள ஒரு தொகுதிக்கு ஒரு இளம் ஐயராக நான் தலைமை தாங்கிய போது அத்தகைய ஸ்லாக்கியம் எனக்குமே இருந்தது. அங்கே அநேகருக்கு உதவி தேவையாக இருந்தது. சபையின் நல்வாழ்வு திட்டத்திற்கு ஒத்தாசை சங்கம் மற்றும் ஆசாரி உத்தவ குழுமங்களின் உதவிக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக
இருக்கின்றேன். Now, my brothers and sisters, this conference marks 3 years since I was sustained as president of the church. Of course, they've been busy years, filled with many challenges, but also with countless blessings. The opportunity I've had to dedicate and rededicate temples has been among the most enjoyable and sacred of these blessings. And it is concerning the temple that I wish to speak to you today. During the October General Conference in 1902, Church President Joseph F. Smith expressed in his opening address the hope that...
ஆண்டு 102 ஆண்டின் அக்டோபர் பொது மாநாட்டின் பொதுமக்களின் வசதிகள் அவைகளை எங்கே அவசியமாக இருக்கிறதே அங்கே உலகத்தில் அநேக பகுதிகள் கட்டப்பட்ட ஆலயங்களில் ஒருவர் நம்மிடம் இருக்கும் என்று நம்பிக்கை தனது ஆரம்ப உரையில் சபையின் தலைவரான ஜோசப் ஸ்மித் வெளிப்படுத்தினார். 1830 ஆண்டிலிருந்து 1980 ஆண்டு வரை இந்த சபை நிர்வகிக்கப்பட்டதை தொடர்ந்து முதல் 150 ஆண்டுகள் போனது. கிர்க்லாந்த், ஒவாயோ, நாவு, இல்லினாய்ஸ் ஆலயங்களில் சேர்ந்திருப்பது 1 ஆலயங்களே கட்டப்பட்டன. 1980 ஆண்டிலிருந்து 30 ஆண்டுகள் கடந்த ஆண்டு முறை வரை 105 ஆலயங்கள் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டன. 3 புதிய ஆலயங்களை நேற்று அறிவிக்கப்பட்டன. கட்டப்பட்டு கொண்டிருக்கும் அல்லது கட்ட போகும் நிலை இருக்கும் ஆலயங்களை சேர்த்து கூடுதலாக இருப்பதுமாறு ஆலயங்களுக்கென்று ஆலயங்களை எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும். 1902 ஆண்டில் தலைவர் ஜோசப் ஸ்மித் நம்பிக்கையை உண்மையாகி கொண்டிருக்கிறது. நமது அங்கத்தினர்களுக்கு ஆலயங்களை கட்டியம் மட்டும் அருகில் இருக்க வேண்டும் என்பதே நமது விருப்பம். தற்போது கட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆலயங்கள் ஒன்று பிரேசிலின் மனுஸிலிருந்து சுமார் 4000 மைலுக்கு தூரத்தில் அமைந்திருந்த பிரேசிலின் சப்போலாவின் உள்ளது. அப்போது மிக அருகில் இருந்த ஆலயத்திற்கு பயணம் செய்ய அமேசான் காட்டின் மைய பகுதியில் அமர்ந்திருந்த மானாஸ் வீட்டு போன 100 அங்கத்தினர்கள் ஒரு குழுவை பற்றி அநேக ஆண்டுகளாக முன் நான் படித்தேன். அங்கே சாலைகளை எதுவும் இல்லாதிருந்ததால் ஆமசன் நதியில் அதன் கிளை நதிகளும் நான்கு நாட்கள் இரவுகள் அந்த விசுவாசமிக்க பரிசுத்தவான்கள் படகுகள் பயணம் செய்தனர். நீரில் இந்த பயணத்தை முடித்த பின் சிறிது உணவுடனும் வசதியாக உறங்க வசதியும் இல்லாமல் கரடுமுழான சாலைகள் கட்ட நெருக்கமான பெருந்திகளில் இன்னும் 3 பயணம் செய்தனர். 7 இரவும் பயணம் சென்ற பின்பு சாப்போலாவில் உள்ள ஆலயத்தை அவர்கள் அடைந்தது. இயற்கை நித்திய நியாயங்களை அவர்கள் செய்தார்கள். திரும்பின போன அவர்கள் பயணமும் கடினமாகவே இருந்தது. ஆயினும் ஆலயத்தின் நியமங்களை ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்று அவர்களிடம் பயணம் எதுவும் மீதமில்லாதிருந்தும் அவருக்குள் உள்ள ஆலயத்தின் ஆவி நிறைக்கப்பட்டு அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கான நன்றி உணர்வோடு அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அநேக ஆண்டுகளுக்கு பின்னர் மானிசாவில் உள்ள நமது அங்கத்தினர்கள் ரியோ நிகுரோ நதியின் கரையில் ஆலயங்கள் எங்கே கட்டப்பட்டாலும் நமது விசுவாசம் மிக்க அங்கத்தினர்களுக்கு அவை மகிழ்ச்சியாக கொண்டு வருகிறது. தேவன் ஆலயங்கள் மட்டுமே காணப்படுகிற ஆசீர்வாதங்களை பெறும் பொருட்டு செய்யப்படும் தியாகங்கள் கதைகள் எனது இதயத்தை தொடவும். ஆலயங்களுக்கான நன்றி உணர்வின் ஒரு புதுப்பித்த உணர்வை கொண்டு வருவது ஒருபோதும் தவறுவதில்லை.
May I share with you the account of Tihi and Tararaya?
Tari mattum Tarana madamum avargalin 10 pillaigalai patti maapore attagai kadaiyai title irundhu tetkala 150 mailukku appal irukkira thangalin theevukku uliyakaragal vandapodu 1960 aandin aarambathil mulu kudumbam sabil sendanar aalayathil muthrai kidapadugira or nithya kudumbathin aashirvadangalai avargal udane viruminargal. ஆடம்பார செலவான விமான பயணத்தால் மட்டுமே போகக்கூடிய தென்மேற்கு மூவிலிருந்து 500 மைலுக்கு அப்பால் உள்ள நியூசிலாந்து ஹாமில்டன் ஆலயம், அது சமயத்தில் மாதாமும் குடும்பத்திலிருந்து ஆலயம் ஒரு சிறிய தோட்டத்தின் மிக சிறிய வருமானத்தில் மிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். தாமரின் பெரிய குடும்பத்தின் திட்டம் விமான பயணத்திற்கு பணம் இல்லை. அவர்கள் பசிபிக் தீவில் எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லை. ஆகவே மேற்கு திசையில் 3000 மைலுக்கு அப்பால் இருந்த நியூ கிளாண்டோனியில் உள்ள நீக்கல் சுரங்கத்தில் வேலை செய்ய கொண்டிருந்த மற்றொரு மகனோடு சேர்ந்து வேலை செய்ய சகோதரர் மாத்தாமும் அவரது மகன் ஜேரடும் கடினமான தீர்மானம் ஒன்றை செய்தனர். சுரங்கத்திற்கு போவதற்கான பயண செலவை அதன் உரிமையாளர் கொடுத்தார். ஆனால் வீட்டிற்கு திரும்ப பயண செலவை அவர் கொடுப்பதில்லை. நான் ஆண்டுகளாக கடினமான சூதுகளாய் தேடுதலால் பரம் ஏற்றுதல் போன்ற வேலைகளை மிக வெப்பான நீக்கல் சுரங்கத்தில் மகாதாமனின் 3 மனிதர்களும் செய்தனர். தனது மகன்களை நியூ கிளாண்டோனில் விட்டுவிட்டு சகோதரர் மாத்தாம் மட்டும் ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு குறைந்த விடுமுறையில் வீட்டுக்கு வந்து போனார். முது உடைய கடின உழைப்பின் 4 ஆண்டுகளுக்கு பின் சகோதரர் தாமும் அவரது மகன்களும் தங்களின் குடும்பத்தை நியூசிலாந்து ஆலயத்திற்கு அழைத்து போவதற்கான போதிய பணத்தை சம்பாதித்தார்கள். ஒரு மகளை தவிர குடும்பம் முழுவதும் ஆலயத்திற்கு போனார்கள். விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி அனுபவம். இப்போதைக்கு நித்தியத்திற்கு அவர்கள் முத்திரையிட்டப்பட்டார்கள். ஆலயத்தில் அவர்கள் 2 வாரங்களை தாங்கி தங்கள் முன்னோர்களின் சார்பாக நியாயம் செய்தார்கள். சகோதரர் மாத்தாமும் ஆலயத்திற்கு நேராக நியூ காலத்திற்கு சென்று அவர்களோடு ஆலயத்திற்கு வரந்திருந்த திருமணம் ஒரு மகளின் அவளின் கணவரின் குழந்தைகளை பயணத்திற்காக பணத்தை சேமிக்க கூடுதலாக 2 ஆண்டுகள் வேலை செய்தார். அவர்கள் பிற்கால சகோதரமாக தம் மாத்தாமும் அவரது மனைவியும் ஆலயத்தில் பணியிட செய்ய விரும்பினார்கள். அந்த சமயத்தில் பப்பிட்டி டியோட்டி ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதேச செய்யப்பட்டு சகோதரர் மாதாமும் சகோதரி 2 ஊழியர் செய்தார்கள். என சகோதர சகோதரிகளை ஆலயங்களை கற்களும் சிமெண்ட்களையும் மேலானது. அவை விசுவாசத்தாலும் உபசாரத்தாலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவைகளை சோதனைகளாலும் சாட்சிகளாலும் கட்டப்பட்டிருக்கேன். இந்த ஊழிய காலத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் கிட்லாந்து ஒஹாயோ ஆலயமாகும். உங்களில் ஒழுக்குப்படுத்திக் கொள்ளுங்கள். அவசியான எல்லா காரியங்களுக்கும் ஆயத்தமாயிருங்கள். அது ஒரு ஜெப ஆலயம், ஒரு உபவாச ஆலயமாகவும், விசுவாசத்தின் ஒரு ஆலயமாகவும், கற்றுக்கொள்ளும் ஒரு ஆலயமாகவும், மகிமையான ஒரு ஆலயமாக, உலகத்தின் ஒரு ஆலயமாக, தேவனின் ஒரு ஆலயமாக, ஒரு ஆலயத்தை அமர்ந்து கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு கட்டளையிட்டார்.
They eventually found refuge, although it would be temporary, on the banks of the Mississippi River in the state of Illinois.
கடினமான உழைக்க காலங்களில் வஞ்சகத்தையும் மட்டும் கெடுக்க முடிந்தது. அந்த நிறைவேற்றுவதற்காக கடந்த போகிற எளிமையான உபத்திரவத்தின் கஷ்டத்தின்
Persecutions raged, however, and with the Nauvoo Temple barely completed, they were driven from their homes once again, seeking refuge.
தங்களின் நேசம ஆலயத்தை விட்டுவிட்டு போகும்படி பரிசுத்தவான்களை கட்டப்படி அது தற்காலம் இருந்த போதிலும்
has ever been associated with temple building and with temple attendance. Countless are those who've labored and struggled in order to obtain for themselves and for their families the blessings which are found in the temples of God. Why are so many willing to give so much in order to receive the blessings?
இது ஏன் இப்படி நடக்க வேண்டும்? ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் பெற பொருட்டாக அநேகர் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? அந்த ஆசீர்வாதங்களை பெறும் பொருட்டாக செய்யப்படும் எந்த தியாகமும் பெரியதல்ல, எந்த விளைவும் அதிகமானதல்ல, எந்த போராட்டமும் கடினமானதல்ல என்பதை ஆலயத்திற்கு வருகிற நித்திய ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்வார்கள், அறிவார்கள். அவர்கள் எந்த தூரத்தை கடப்பார்கள், எல்லா தடைகளும் மேற்கொள்ளப்படும், எந்த வசதிகளுக்கும் சதிக்க கொள்ளப்படும். ஆலயத்தில் நாம் செய்ய உடன்படிகளை மூலமாக இங்கேயும் இதற்கு பின்பு நாம் உண்மையிலே சந்தோஷமாக இருப்போம் என தேவனின் கட்டளைகளை கீழ்ப்படுத்தினால் மூலமாக மட்டுமே இது முடியும் என்று அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
Every sacrifice and every effort. Today,
இன்று ஆலயத்திற்கு போக நாம் எந்த பெரிய போராட்டத்தையும் சந்திக்க வேண்டியதில்லை. சபை அங்கத்தினர்கள் என்பது சதவீத மக்கள் ஒரு ஆலயத்திற்கு 200 மைலுக்குள்ளே வாழ்கிறார்கள். நம்மில் அநேகருக்கு அந்த தூரம் மிக்க குறைவாக இருக்கிறது. ஆனால் இன்னமும் சிலர் சிறிது நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் நான் முன்பு குறிப்பிட்டதை போல் முடிவாக நமது அங்கத்தினர்கள் அனைவருக்கும் ஆலயங்கள் அருகிலே இருக்க நாம் நம்புவோம். நீங்கள் ஆலயத்திற்கு போனால் மிக அருகில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களில் நேரம் கிடைக்காத வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் தியாகம் ஆலயத்திற்கு அடிக்கடி போவதற்கு நேரத்தை ஒதுக்குவதே.
Through our efforts in their behalf, their chains of bondage will fall from them.
இந்த கடமைகளில் உங்கள் நடத்தியில் உங்களோடு அவர்கள் கொலை கூறுவார்கள் என ஒரு மகத்தான அறிக்கையில் சபையின் முன்னாள் தலைவர் ஜோசப் எப்ஸ்மித் உரைத்தார். எனது சகோதரர் சகோதரிகளை, செய்ய வேண்டிய பணி நம்முடையவை. எங்கள் குடும்பத்தில் எங்களில் மிக பரிசுத்தமானதாகவும் பொக்கிஷமாகவும் கருத்தும் அனுபவங்கள் எங்களில் முன்னோர்கள் முத்திரைகளின் நியாயங்களை நட்பிக்க ஆலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி போதுள்ள சமயங்கள் தான். இதுவரை ஆழத்துக்கு நீங்கள் போகாதிருந்தாலோ அல்லது போயிருந்து தற்போது ஒரு சிபாரிசுக்கு தகுதி இல்லாததா இருந்தால் ஆலயத்திற்கு போக தகுதியாயிருக்க முயற்சி செய்து பின்னர் போவதை விட உங்கள் மிக முக்கிய இலாக்கு எதுவாயும் இருக்காது. ஒரு சிபாரிசை பெற உங்களை தகுதி இல்லாதவராயிருக்க ஒருவேளை நீண்ட நாள் பழக்கங்களை விட்டுவிடுதல் அவசியமாயிருக்கின்ற உங்கள் தியாகம் உங்கள் வாழ்க்கையில் மனநிறையை கொண்டு வரும். உங்கள் தசபாகத்தை செலுத்த விசுவாசமும் ஒழுக்கமும் தேவையாயிருக்கலாம். அது எதுவாயிருந்தாலும் தேவனின் ஆலயத்திற்கு பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாயிருங்கள். ஒரு ஆலய கிருபைசை பெறுங்கள். அது விலை ஏற்ற பெற்ற பொக்கிசமாயிருப்பதால் அதற்கு மதிப்பு அலையுங்கள். கர்த்தரின் ஆலயத்தில் நீங்கள் பிரவேசித்து அங்கு உங்களுக்காக காத்திருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெறுதுவரை சபை உங்களுக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் பெறவில்லை. தேவன் ஆலயங்களில் நீங்கள் பெறுகிற அந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் முக்கியமானது மிக மேலானதுமான சபை அங்கத்தின் ஆசீர்வாதங்களாகும். இப்போது உங்கள் குமார பருவத்திலுள்ள எனது இளம் நண்பர்களே, எப்பொழுதும் ஆலயத்தை உங்கள் இலாக்காக வைத்திருங்கள். அதன் வாசல்களில் பிரவேசிப்பதையும் அங்குள்ள பரிசுத்தமான நித்திய ஆசீர்வாதங்களை பங்கேற்பதையும் தடுக்க எந்த எதையும் நீங்கள் செய்யாதிருங்கள். அத்தகைய ஞானஸ்தானங்களை நீங்கள் பங்கேற்ற முடிகிறதற்கு பள்ளிக்கூடம் ஆரம்பத்திற்கு முன்பே அதிகாலையில் எழுந்து மரித்தவர்களுக்கு ஞானஸ்தானத்தை நடப்பிக்க ஏற்கனவே ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் உங்களை நான் பாராட்டுகிறேன். ஒரு நாளை ஆரம்பத்திற்கு அதைவிட சிறந்த வழி என்னால் நினைக்க முடியவில்லை. இளம் பிள்ளைகள் பெற்றோரே, தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பிள் இடமிருந்து வருகிற ஒரு சில ஞானமான புத்திமதியை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு படை அறையிலும் ஆலயத்தின் படம் ஒன்றை வைத்து தங்கள் பிள்ளைகள் குழந்தைகளை இருக்கும் போதிலிருந்து அது அவர்களுடன் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வரை ஒவ்வொரு நாளும் ஆலயத்தின் படத்தை அவர்கள் பார்க்கும்படி செய்வது ஒரு நேரத்தான காரியமாயிருக்கும். மிக முக்கியமான தீர்மானம் ஒன்றை எடுக்க அவசியமான வயதை அவர்கள் அடையும் போது அது ஏற்கனவே தீர்மானித்ததாக இருக்கும் என அவர் சொன்னார். ஆரம்ப வாய்ப்பில் நமது பிள்ளைகள் பாடுகிறார்கள், ஆலயத்தை பார்க்க நான் விரும்புகிறேன், ஒரு நாள் ஆலயத்திற்கு பிரவேசிப்பேன், நான் எனது பிதாவிடம் உடன்படிக்கை செய்வேன், கீழ்ப்படி நான் வாக்களிப்பேன், ஆலயத்தை முக்கியத்துவத்தை வைத்து உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க நான் உங்களை வேண்டுக் கொள்கிறேன். ஆலயம் ஒரு அமைதியான இடம், அது இரக்கத்தின் அன்பின் ஒளியின் ஒரு இடம், அதன் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். நாம் அனைவரும் பார்க்கவும் நம்மை செலஸ்டியல் மகிமை நேரடியாக பார்க்க வைக்கவும் அது ஒரு கலங்கரை விளக்காக நின்று கொண்டிருக்கிறது. அது தேவனின் ஆலயம், ஆலயத்தின் சூறுகளை நடக்கும் அனைத்தும் உயிர்த்து வைக்கும் மேம்படும் அடை செய்வதாயிருக்கிறது. இப்போது என சகோதர சகோதரிகளே, நான் முடிக்கும் முன் மற்றொரு ஆலயத்திற்கு குறிப்பிடுகிறேன். மிக தூரத்தில் இல்லாத வருங்காலத்தில் உலகத்தில் புதிய ஆலயங்களை கட்டப்பட்ட போது 2500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஒரு நகரத்தில் ஆலயம் ஒன்று எழுந்து வரும் நேர் ரோம் நகரில் இப்போது கட்டப்பட்டு கொண்டு வரும் ஆலயத்தை பற்றி நான் பேசுகிறேன். அநேக நிகழ்ச்சிகளால் படப்பட்டு ஒரு மாதிரியான ஆசீர்வாதங்களையும் நியாயங்களையும் கொண்ட ஒவ்வொரு ஆலயம் தேவனின் ஆலயமாகும். உலகத்தில் அதிக சரித்திரம் வாய்ந்த இடங்களில் ஒன்றான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பழங்காலத்து அப்போஸ்தலர்களான பேதுரு பவுலும் போதித்து அவர்கள் இரத்த சாட்சிகளால் மறித்த ஒரு நகரமான ரோம் ஆலயத்தை தனித்துவமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் ரோமின் வடகிழக்கு மூலையில் ஒரு அழகான நாட்டுப்புறத்தில் நாங்கள் ஒன்று கூடிய போது பூமி பிரதிஷ்டை செய்ய நாங்கள் ஆயத்தப்பட்ட போது பிரதிஷ்டையின் ஜெபத்தை செய்ய நான் சிலாக்கியமடைந்தேன். பூமியின் மண்ணை தோண்ட முதலாக அழைக்கப்படுவதற்கு மத்தியில் ரோமன் மேயரின் கியோஸ் சியராண்டி, இத்தாலியின் செனட்டர் லூசியா மலையானியும் அழைக்க நான் உணர்த்தப்பட்டேன். அவர்கள் நகரத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட நாம் அனுமதிக்க தீர்மானத்தை செய்து அவர்கள் இருவரும் பொறுப்பானவர்கள். அவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த நாள் மேகம் மூட்டாக இருந்தது, ஆனால் சூடாக இருந்தது. மலை வரம் போல் பயமுறுத்தி கொண்டிருந்ததால் ஒன்று இரண்டு துளிகள் மட்டுமே விழுந்தன. தேவனின் ஆவி என்ற இசையை இத்தாலி மொழியில் மகத்துவமான பாடற்குழு பாடிய போது சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு துதி மற்றும் நன்றி உணர்வை ஒரு மகிமையின் பாடலை வானம் பூமியும் ஒன்று சேர்ந்ததைப் போல் அனைவரும் உணர்ந்தார்கள். கண்ணீர்கள் தணைக்க முடியவில்லை. வரப்போகிற நாட்களில் இந்த விசுவாசிக்கிறவர்கள் இந்த நித்திய நகரத்தில் தேவனின் ஒரு பரிசுத்த ஆலயத்தில் இயற்கையின் நித்திய நியமங்களை பெறுவார்கள். தற்போது ரோமில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆலயத்திற்காகவும் அவைகள் எங்கிருந்தாலும் நமது ஆலயங்கள் அனைத்திருக்கவும் எனது ஜீவனில் உள்ள நன்றி உணர்வை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கையில் நித்தியமாயிருக்கிற நோக்கங்களுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த பரிசுத்த கட்டிடங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவை வித்தியாசவை. உலகத்திற்கு ஒரு கலங்கரை விளக்காகவும் தேவனும் நமது நித்திய பிதாவுமான தேவன் ஜீவிக்கிறார் என்று நமது சாட்சியை வெளிப்படுத்தவும் நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றும், உண்மையில் தலைமுறைகள் அனைத்தும் அவரது குமாரர்களையும் குமாரத்துகளையும் அவர் ஆசீர்வதிக்கவும் ஒவ்வொரு ஆலயம் உலகத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் நமது வாழ்க்கையைப் போலவே மனம் திரும்ப
May we make whatever sacrifices are necessary to attend the temple, to have the spirit of the temple.
நமது பாவங்களுக்காக அவர் தனது ஜீவனை கொடுத்தார். அந்த வாரத்தில் நாம் மீண்டும் வாழ்வோம். அந்த வரத்தினாலும் நித்திய ஜீவனியன் நமது பரலோக பிதாவின் ராஜ்யத்தில் மேன்மையடிலும் நாம் அனுபவிப்போம். அனைத்தும் ஆசீர்வாதங்களை மகத்தான இதற்கு நாம் ஒவ்வொருவரும் தகுதியுள்ளாக வேண்டும் என்பது
This is my sincere prayer, and I offer it in the name.
என்னது இரட்சகா மீட்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.